பத்து சம்புட்டம் எல்லாம் பண்ணி தயார் பண்ணி வச்சிருக்கோம். மகாவிஷ்ணுவானவர் வைகுண்ட லோகத்துல இருக்கார். இந்த சால கிராமத்துக்கு ஆராதனை பண்ணினோமையானால் அவருக்கு திருப்தி ஏற்படும். இந்த அறிவோடு தானே நம்ம கொண்டிருக்கோம். அதே விதமா பரமேஸ்வரன் திரிசூலன் பினாகபாணி ரிடபாருடன் கௌரிபதி அப்படின்னு அவர் பாலலோச்சனன் ஆனந்தமா இருந்துட்டு இருக்கார், புன்சிரிப்போடு இருந்துட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபம் எல்லாம் நான் மனசுல தியானம் பண்ணி கொண்டு அந்த ஸ்பட்டிகலிங்கத்துக்கு இத்தனையும் பண்ணி கொண்டிருக்கோம். இத்தனைப்பட்டதான ஸ்பட்டிகலிங்கங்கள்லாம் இருக்க பதில இது ஆலோசனை நம்ம பூஜை பண்ணினோமையானால் இதற்கு மேல ஏகன் செவில்லம் சலிலம் தகிஞ்சிது சமர்ப்பிதம் சங்கரமூர்த்தி பக்தியா. அவளுக்கு தகுந்த அளவு ஒரே ஒரு பில்வம் ஒரு உத்தரணி ஜலம் பக்தியோட பரமேஸ்வரனுக்கு அப்படின்னு சிவலோகத்துல ஆனந்தமாக இருக்கான்னு ஒரு பக்தியோட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த பரமேஸ்வரன் வைகுண்டவாசி அவர் இங்கயோ இருக்கார், கைலாசவாசி அங்க இருந்துட்டு இருக்கார். அவருக்கு அத்தனை விவகாரங்கள் எல்லாம் இருக்கு நம்ம நம்புறோம். ஆனா நம்ம அதுல இருக்கிறதுன்னா ஒரு சின்ன சம்பவத்துல சிவலிங்கம். அப்ப இந்த சிவலிங்கமானது அதற்கு அதை அடையறதுக்கு ஒரு வழி. இந்த சிவலிங்கத்துக்கும் பரமேஸ்வரனுக்கும் நடுவுல விவகாரங்கள் இருக்கா இல்லையா? கோவில்ல விக்கிரகம் இருக்கு, அது நமாத சிவலிங்கத்தோட ஒத்தியே இல்லையா? நமாத சிவலிங்கத்துக்கு பவாயதேவனா சர்வாயதேவனா அவ்வளவுதான் பண்றேன். சாஸ்திரநாமங்கள்லாம் ஏதோ விசேஷமா தான். கோவில்ல பண்ணல ஆயிரக்கணக்கான சாஸ்திரநாமங்கள் நடக்கும். அங்க இருக்கிற சுவாமிக்கு சக்தி வாய்ப்பு இல்ல. அதே நம்மாத்துல சிவன் ஆராதனை பண்றவர்கள் வைத்தீஸ்வரன் போயிட்டு வந்திருக்காரு. வைத்தீஸ்வரன் போயிருக்காரு, உடம்புல வியாதி இருந்து அங்க போயிட்டு வந்து அவருக்கு உப்பு உப்பு எல்லாம் போட்டாங்க, எல்லாம் பறிஞ்சு போட்டாங்க. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போறேன், அதே போல சனி பகவானை பாக்கறதுக்கா திருநள்ளாறு போனோம் அப்படின்னு நமக்கு. அப்புறம் என்ன நமக்கு இதை விட அங்கே மூர்த்தி சாநித்தியம் அதிகமாக இருக்குன்னு ஒரு அபிப்பிராயம். ஏதும் தப்பு இல்லை, விவகார திருஷ்டியா எல்லாம் ரைட்டு தான். ஆனால் சாஸ்திரிக திருஷ்டியை பார்த்தா எங்கும் இருக்கக்கூடியதான பதார்த்தம் ஒண்ணுதான். ஆகையால் நமக்கு இந்த நம்மாத்துல இருக்கக்கூடியதான விக்கிரகத்துக்கும் ஒரு லிங்கத்துக்கும் கைலாச லோகத்துல இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுக்கும் நடுவுல எத்தனையோ அவாந்தர வித்தியாசங்கள் இருக்கு என்று நாம் நம்புறோமோ ஆச்சாரியால வந்து அந்த பூஜைக்கு போறோமோ இல்லையோ? நீர் பண்ற பூஜை விட அங்க வித்தியான்னு கேட்கலாம். என்ன சார் வேற இது வேற நாம பூஜை பண்றோம், நமக்கு தெரிஞ்சா போல அவர் பண்றாரு, நாம எல்லாம் போய் பார்க்கணும், பார்த்தா க்ஷேமம் ஏற்படும். ஓஹோ, அப்ப ரெண்டு விஷயங்கள், இதை விட அது வசத்தையும் நீங்களே வச்சுட்டு இருக்கேன். இதே எண்ணம் தான் நாரதருக்கு. இதை விட அது ஒசத்தி என்று சொல்வதற்கு முன்னாலேயே, சனத்குமார சொல்வதற்கு முன்னாலேயே அவன் மனசில் இத்தனை அபிப்பிராயங்கள். அதனால்தான் நாம் நகாத்தி பகவோ போயிட்டே அப்படின்னு கேட்டுட்டார். என்ன உபனிஷத்துல ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தா அந்த சந்தேகத்துக்கு என்ன யோசனை பண்ண அதுலயே ஏன் இந்த சந்தேகம் வந்தது? இல்ல லோக திருஷ்டி மனுஷர் லோகத்துல நமக்கெல்லாம் இப்படி சந்தேகம் வரதா இல்லையா? ஆகையால் இதை விட வசதியா இருக்கா? ஒரு தரம் இதை விட வேற ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அடுத்த தரம் வேற ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும். அதே போலதான் கேட்க போறா. அப்ப சனத்துமா இருப்பா அப்படியே இருக்கப்ப இந்த நாமாவ சொல்லக்கூடியதான வாக்கானது இதை விட வசதி. காரியத்தை விட காரணம், நாமாவை விட நாமாவ சொல்லக்கூடியதான வாக்கானது வசதி. வாக்கு இருந்தா தானே பேச முடியும். மனுஷனுக்கு பகவான் வாக்க கொடுத்திருக்கார். எதற்காக? ஜிக்வே கிருத்தய கேசவம். பகவான் நாம சொல்றதுக்காக தான் நாக்க கொடுத்திருக்கார். உப்பு ஜாஸ்தியா இருக்க காரம் ஜாஸ்தியா இருக்கேன்னு ஆத்திர மீதி பேரை வெளியறதுக்காக இல்ல, எதுக்க சொல்லிருக்கார்? பகவான் நாம சொல்றதுக்காக கொடுத்திருக்கார். வேதாந்தத்தை வாசிக்கிறதுக்காகவும் எடுத்து சொல்றதுக்காக தான் கொடுத்திருக்கார். ஒவ்வொரு புலனும் அது பிறந்திருக்கு, அது எதற்காக? மறுபடியும் பிறக்காம இருக்கிறதுக்காக. ஒரு தரம் இந்த கர்ப்பவாசம் பண்ணியாச்சு, அநேக கட்டங்கள் அனுபவிக்கிறோம். மறுபடியும் இப்படிப்பட்டதான சொல்ல வரப்படாதுங்கிறதுக்காகத்தான், பார்த்துக்கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் இத்தனையும் நமக்கு கொடுத்துருக்கு. ஆகையால் அதை விட வசதி இருக்கா, அதோட வசதி இருக்கான்னு கேட்க போற. அதற்கு பதில், இதை விட நாமாவிட நாமாவ சொல்லக்கூடியதான வாக்கானது வசதினு சமாதானம் சொல்ல போற. இதோட முதல் கண்டம் முடியுது. முதல் கண்டத்துல முதல் மந்திரத்துக்கு மட்டும் பாஷ்யம் நேற்று பார்த்தோம், அதுக்கு மேல் பாஷ்யம். நாரதன் நீ என்ன வாசிச்சிருக்கியோ அதை சொல்லு, அதற்கு மேல நான் சொல்றேன் என்று சனத்குமார் கேட்ட பொழுது தான் இதுவரைக்கும் பாஷ்யதான பதார்த்தங்களை எல்லாம் லிஸ்ட் கொடுக்கிறார் நாரதர். அந்த மந்திரத்துக்கு பாஷ்யம் பார்க்கணும். ருக்வேதம் பகவோ தேவி எதிர்வேதகம் சாமவேதம் ஆதர்வணம் சதுர்வேதம் இதிஹாச புராணம் பஞ்சமம் வேதானாம் வேதம் வித்யம் ராசிம் தெய்வம் நிதிம்பாகோ வாக்கியமேகாயனம் தேவ வித்யாம் பிரம்ம வித்யாம் பூத வித்யாம் க்ஷத்ர வித்யாம் நட்சத்திர வித்யாகம் சர்வதேவ ஜன வித்யாம் ஏதத் பகவோ தேவி அப்படின்னு நாரதருடைய பிரதிவச்சனம். அது பாஷ்யம். ருக்வேதம் பகவோ அத்யாமி அத்யேமி ஸ்மராமி. ருக்வேதத்தை நாம் வாசிச்சிருக்கேன். அத்யேமின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாசிச்சோம். வாசிச்சோம்னா என்னன்னு அது எப்பவும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். எப்ப வேணுமோ அப்ப அது ஞாபகம் வந்தால் போதும். அதான் நான் வாசிச்சிருக்கேன். வாசிச்சதெல்லாம் எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே இருக்கணும். வாக்கியத்துக்கு அடையாளம் என்ன? எப்பொழுது கேட்டாலும் சொல்ல வரணும், அதுதானே வாக்கியம். சங்கீதம் வரும்னு சொன்னா சரி ஒரு பாட்டு பாடுந்தோன்னா வராது, நான் பாட மாட்டேன் வைக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ரொம்ப பேர நவராத்திரி கோவிலுக்கு குழந்தைகள் வந்தாங்கன்னா ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொன்னா பாடம் ஒரு பத்து நிமிஷம் இது பாடு அது பாடு அப்படி இப்படின்னு சொன்னா அது வருது. வேற யாராவது பாடிட்டான்னு வச்சுக்கிறேன், அவன் பாடிட்டான் நம்ம பாடல நம்ம தப்பிதமா நினைச்சிருப்பா அப்படின்னு வச்சுட்டு பாடு. அப்ப ரொம்ப நல்லா இருக்கு. முதலே படிக்கலாம் லோகத்துல நான் படிச்சேன்னு சொன்னா என்ன சொன்னார், வேண்டிய சமத்துல நமக்கு ஞாபகம் வரும். புத்தகத்துல இருந்த பிரயோஜனம் புத்தகத்தை ஜெய அவித்யா பரஹஸ்தன் ஜெயத்தனம். படிப்பு புத்தகத்துல இருந்து பயில வேணும்னா நோட் பண்ணி சொல்றேன் சார்லாம் கேளுங்க, நாளைக்கு சொல்றேன் கேளுங்க. படித்தவனுக்கு அழக கேட்டதுக்கு டக்குன்னு பதில். அதே போல பணம் இருக்குன்னு நான் என்ன அர்த்தம், செலவுக்கு எப்ப வேணுமோ அப்ப வேணும். அது இல்லாம பேங்க்ல போட்டிருக்கேன், அது இப்ப இல்ல பிக்சட் டிபாசிட் தான் போட்டிருக்கேன், அது இன்ன தேதியில தான் வரும். இப்ப எல்லாம் பிக்சட் டிபாசிட் தான் போயிடுச்சு, எப்ப வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஏதுதான் எது போச்சுன்னு பிக்சட் அசட்டுன்னு வச்சிருக்கோம், அசட் பிக்சடோ எல்லாம் வேதாந்தத்துக்கு வந்துட்டோம் நம்ம எல்லாருமே. லோகத்து எதுவும் பிக்சட் இல்ல, எதுவும் விவகாரம் இல்ல, 24 hours பேங்கிங் ஏடிஎம் தான். எங்க வேணா ராத்திரி 12 மணிக்கு உங்களுக்கு வேணுமா உமக்கா காசு இருக்கணும் அப்ப வரும், இதுவே இருக்குல்ல அப்படின்னு ஆயிடுத்து லோகம் முழுக்க. நம்ம கையில செலவுக்கு இங்க நம்ம பாக்கெட்ல இல்லாதவன அந்த பணம் இருக்க பிரயோஜனம் இல்ல. இருக்கட்டும் பேங்க்ல இன்னொருத்தர்கிட்ட இருக்கட்டும், அது பிரயோஜனம் இல்ல. எப்ப எது நமக்கு வேணுமோ அந்த சமயத்துல அது இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அதே விதமாக படிச்சிருக்கேன்னு மட்டும் இல்ல, இப்ப கேட்டேன்ல சொல்ல தெரியும். அத்தேவி மராமி ஆச்சாரியே அட்சே பக்கம் படித்ததுக்கு அழகன்னா கேட்ட சமயத்தில் சொல்வது. மராமி ரிக்வேதம் படிச்சிருக்கேன்னு என்ன, ரிக்வேதம் மராமி எங்க வேணாலும் சொல்வேன். எதி அறிவாயோ அதை சொல்லுன்னு. நான் சனத்குமார் கேட்கறப்ப எப்படி கேட்டா தெரியுமோ, நான் எது நீ அறிஞ்சின் இருக்கியோ அதை சொல்லு. ஒரு காலத்துல வாசிச்சேன் சார், இப்ப பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லுவேன். எல்லாம் மறந்து போச்சு. என்ன இங்க வாசிச்சிருக்கேன், இந்த டிகிரி வாசிச்சிருக்கேன், ஏதாவது தெரியுமா? அது ரொம்ப நாள் ஆச்சு விட்டு இருந்தா, இப்ப டச்சோ இல்ல. ஆதுனிக்கமா படிக்கிற மத்தட எல்லாரும் ரெண்டு பேரும் போஸ்ட் கிராஜுவேட் தான். இப்ப பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் கல்யாணம் ஆற இடத்துல ரெண்டு பேரும் போஸ்ட் கிராஜுவேட் தான். ஆனா அவாத்துல 4ஆம் கிளாஸ் பையனோ பொண்ணோ இருக்க வந்ததுல அவளுக்கு டியூஷனுக்கு அனுப்புறான். உங்களால சொல்ல முடியலையா? இல்ல அதெல்லாம் மறந்து போயிடுது. அப்ப என்ன பரீட்சைக்காக பண்ணல? இல்ல நாங்க படித்த படிப்பு வேற, இது வேற. நாங்கெல்லாம் ஸ்பெஷலைஸ்டா படித்தோம். எல்கேஜியில இருந்தே கம்ப்யூட்டர் பீஸ் மாசத்துக்கு 120 ரூபாய் வரவே இல்லையா? ஆபீஸ்ல தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், தட்டிட்டு இருக்கேன், டைப்ரைட்டரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவளுக்கு வேற ஏதோ சொல்லி கொடுத்துருக்கேன், ஒண்ணுமே புரியலையே. அதனாலதான் அழிச்சு விட்டேன், விவகாரம் பண்ணிட்டேன். அந்த குழந்தை நம்மள்கிட்ட கேட்க மாட்டேங்கிறான், மிஸ் சொன்னா தான் கேட்கறான். அதனால அங்கே படிக்கணுங்கிறதுக்கா அனுப்புறேன் அப்படின்னு வச்சுட்டு இவ ரெண்டு பேரும் டிவி பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டா அந்த குழந்தை வர்றது. நம்ம இல்லாத சமயத்துல இவ லைஃப் என்ஜாய் பண்றாளோ இல்லையோ, வீட்டுல வந்து புத்தகத்தை போட்டாச்சு டிவி மூலம். இவாளுக்கு முன்னாள் வந்து உட்கார்ந்து விவகாரம் அப்படின்னா இருக்குமா என்ன இருந்தார்? நீர் ஒழுங்கா இருக்கணும் சார். நம்ம சௌக்கியமா இருந்தாதான் நம்ம குழந்தைகள் நம்ம வழியில போவோம். பெரியவா போன வழியில தான் சின்னவா போவா. அதே விதமா லோகத்துல நாம எப்படிங்க நல்ல வழியில இருந்துட்டு இருக்கணும். அதே விதமா என் வேதான்னு கேட்ட, நீ என்ன படிச்சா என்ன டிகிரி பாஸ் பண்ணினான்னு கேட்கல, எதை நீ ஞாபகத்துல வைத்துக் கொண்டிருக்க அப்படின்னு கேட்டார். அதனாலதான் அவர் மராமின்னு பதில் சொன்னார். ததா எதிர்வேதம் சாமவேதம் அதர்வணம் சதுர்த்தம் வேதம். அதே போல எதிர்வேதம் படிச்சிருக்கேன், எதிர்வேதம் ஞாபகம் வச்சுருக்கேன், சாமவேதம் ஞாபகம் வச்சுருக்கேன், அதர வேதம் ஞாபகம் வச்சுருக்கேன். 4வது வேதம் வேதத்திய பிரகதத்வாது. என்ன 4வதுன்னா 4வது வேதம் அதர்வ வேதம். அதற்கு பிறகு இதிகாச புராணம். இதுக்கு மேல இதிகாசங்கள்லாம் படிச்சிருக்கேன், எல்லாம் ஞாபகம் இருக்கு. புராணங்கள் 18 புராணங்கள்ல என்னென்ன கதை இருக்கோ எல்லாம் ஞாபகம் இருக்கு. பஞ்சமம் வேதம் வேதானாம் பாரதம். வேதங்களுக்கு 5வது வேதம் பாரதம் பஞ்சமோ வேத. நம்ம ஊர்ல இந்த பாரதம்னு ஒன்னு இருக்கு பதில, 4 வேதங்களையும் வாசி அதுல எத்தனை விஷயம் இருக்கோ அத்தனையும் அங்க இருக்கு. நமக்கு பாரதம்னா ஆத்துல வாசிக்கப்படாதுன்னு அவர் வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா ஆத்துல பாரதம் வாசி அண்ணன் தம்பிகளுக்கு குழந்தைகளுக்கு சண்டை வருமா அப்படி. இதுவரை தைரியமா வாசிக்கலாம், இருக்கிறது உடனே தானே. அண்ணனும் தம்பியும் விவகாரம் கிடையாது, பாரதம் வாசிக்கலாம். ஆனா பாரதத்துல எப்படின்னா ஆதி பர்வாவில இருந்து வாசிக்கிற சம்பிரதாயம் இல்லை. பாரதம் சாந்தி பர்வாவில இருந்து ஆரம்பிச்சு சாந்தி பர்வாக்கு பாரதத்துல ஆத்துல வாசிக்கப்படாதுன்னு தப்பது. அதை நீங்க வாசிக்கணுங்கிறதா அவர் எழுதியிருக்காரு. ஆனா எப்படின்னா ஆதி பர்வாலிருந்து ஆரம்பிச்சாரு. அது எங்க சாந்தி பர்வாலிருந்து ஆரம்பிச்சு எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் ஆதி பர்வாவுக்கு வந்து மறுபடியும் சாந்தி பர்வாவில் இருந்தடம் அப்படின்னு கிருஷ்ண சரித்திரத்தோட ஆரம்பிச்சு கிருஷ்ண ஜனனத்தோட பாரதம் பாகவதம் முடிக்கிறது இல்லையோ, அதே விதமா தான் இல்ல அதுதான் அப்படி ஒரு சம்பிரதாயம் வச்சுட்டு இருக்கோம். அதே விதமாகவே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இந்த பாரதம் இருக்கு, இது நாலு வேதத்துல என்ன இருக்கோ எல்லாமே பாரதத்துல, நாலு பாரதத்துல இல்லாத விஷயம் நாலு வேதத்துல எங்கேயாவது இருக்கா நீங்க தேடி பார்த்தா கிடையாது. நாலு வேதங்கள்ல ஏதாவது ஒரு பொருளை எடுத்து இது எங்க பாரதத்துல இருக்குன்னு இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லலாம். அதே போல பாரதத்துல ஒரு பொருளை எடுத்துட்டு இங்க சொல்லியிருக்காரு இது எங்க வேதத்துல இருக்குன்னு சொன்னா சொல்லலாம். நமக்கு அதை விட இந்த சிம்பிளா பகவத்கீதையில இருக்கக்கூடியதான ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் வேத வாக்கியம் எங்க இருக்கு இது முதல்ல பண்ணணும். வேதாந்த வாசிக்கிறதுக்கு முன்னாலேயே நமக்கு இப்படி ஒரு ஒரு ஹோம்ஒர்க். அதே போல விஷ்ணு சாஸ்திரம் இருக்கு பத்தல, சாஸ்திரமங்கள்ல ரொம்ப சிறந்ததான சாஸ்திரம் அது. அந்த விஷ்ணு சாஸ்திரம் யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மனி தானி வட்சியாமி பூதையே அப்படின்னு விஷ்ணு சாஸ்திரம் இருக்கிற நாமக்கள் எல்லாம் ஏதோ அவர் இஷ்டப்பட்டு எழுதின நாமக்கள் இல்ல. அவர் சரதற்பத்தில் இருக்கும் பொழுது சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யாம் அப்படின்னு 962 இயர்ஸ் அவர் வாழ்ந்தார். அவ மாதிரி எதப்பு கொஞ்சம் வாய்ப்புன்னு இல்ல. அத்தனை நாள் அந்த வேதத்தை அவர் படிச்சுட்டே இருந்தார். அதுல எந்தெந்த நாமாக்கள் பகவான சொல்றதோ அந்த நாமாக்களை தனியாக எடுத்து அத ஒரு மாலையாக கட்டி அத்திய ஸ்ரீஹாஸ் நாம மாலா மந்திரத்தியா இந்த மாலைங்கிறது அந்த பகவானுடைய நாமாக்களுடைய மாலை. அந்த நாமாக்கள்லாம் எப்படிப்பட்டது, கௌணானி நாமானி குணப்பிரயுக்தானி நாமானி. இந்த நாமாக்கள் ஒரு நாமாவும் பகவான டைரக்டா சொல்லாது. இந்த நாமாக்கம் பகவானுக்கு ரொம்ப எட்டி இருக்கு. இருந்தாலும் நாம பிரம்மேத்ய பாஸ்தா அப்படிங்கிற பத்தியா இந்த விஷ்ணுதாஸ் நாமம் சொன்னாலே போரும், விஷ்ணுதாஸ் நாமத்தை நினைச்சாலே போரும். மனுஷன் பண்ணின எல்லா பாபங்களுக்கும் பிராயச்சித்தம் அது. ஆகையால் தான் என்ன சொல்லிருக்கா, சில தப்பு பண்ணிட்டோன்னு தவறா நேர்ந்து போயிடுதுன்னு வச்சுக்கோம், அதுக்கு தர்மசாஸ்திரத்துல பரிகாரம் சொல்லல. பச்ச மகாபாதகங்களுக்கும் அந்த பாதகங்களுக்கும் தர்மசாஸ்திரத்துல பரிகாரம் சொல்லல. ஏதோ தப்பு நடந்து போயிடுது யாரோ பண்ணிட்டா, இப்ப அதுக்கு என்ன பிராயச்சித்தம், விஷ்ணுதாஸ்நாமத்தை வாசிக்கிறது. தீராதான வியாதி வந்திருக்கு என்ன பண்ணணும்னா விஷ்ணுதாஸ்நாமத்தை வாசிக்கணும். விஷ்ணுதாஸ்நாமத்துக்கு என்ன உள்ள உதவி விவகாரம், வேதம் வாசிச்ச என்ன மதிப்போ அந்த முதல்ல இருந்து கடைசி இருக்கு வேத பாராயணம் பண்ணினா என்ன நல்ல வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ பக்தி சிரத்தையோட இந்த வாசிக்கிறது. சிம்பிளா இருக்கே தர்மம், சிம்பிளா இருக்கு நமக்கு வரும், கஷ்டமா இருக்குன்னு சொல்ற பிரகிருதியும் சில பேர் இப்படியும் இருக்கு லோகத்துல அப்படின்ட்டா ஆயிரம் நாட் பாசிபிள்டா இருக்கும். சார் ஏதாவது சிம்பிள் ஐடியா ஏதாவது இருக்கு, ட்ரிக் ஏதாவது இருக்கா இல்லாம இருக்கு. அவரே பார்த்தார் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இதெல்லாம் விட்டுட்டு இந்த மூணு நாமக்கள் மட்டும் சொல்லுவோம். ஸ்ரீராம ராம ராமே தி சார் ஒரு நாம தானே இருக்கு, நாம ஸ்ரீராம ராம ராம அதில் ஸ்ரீங்கிறது அது அப்பண்டேஜ் சார், அது இல்ல ராம ராம ராமான்னு போருமே சார் போரும் சார். இந்த ராமாங்கிற ராமாக்கு அவ்வளவு உண்டு, அதனால ராமாங்கிற ராமாக்கு என்ன பேரு தாரக நாமான்னு பேரு. ஒரு மனுஷனை தரணம் பண்ணக்கூடியதான நாம ஆயால் இந்த நாமாக்க வேல்யூ உண்டு. அப்ப என்ன ஆயிடுச்சு, இதை விட அதனால அதை விட அது வந்து அப்படின்னு அந்த இவ்வளவு பிராணசக்தியும் இருக்கு அப்படிங்கிற அபிப்பிராயத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி இந்த பாரதமானது வேதத்தினுடைய சாரம். எல்லோரும் எல்லா வேதத்தையும் அத்தியனம் பண்ண முடியாது. அவாவா அவா சாக்கைக்கு இருக்கக்கூடியதான வேதத்தை அத்தியனம் பண்றதே சிரமமா இருக்கு. அப்படி அந்த வேதத்துல இருக்கக்கூடியதான அர்த்தங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், அதனுடைய பலம் எல்லாம் நமக்கு வரணும், எனக்கூடியதான ஆசையோ எல்லாருக்கும் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு அப்படியே அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்காக பாரதம் வச்சுக்க. கம்பேரிட்டிவ்லி வேதாத்தியனம் பண்றதோட பாரதம் ரொம்ப ஈஸி, அர்த்தம் தெரிஞ்சவ வச்சு விடலாம். ஆனா பாரதம் மட்டும் அர்த்தம் தெரிஞ்ச வாசிக்கலாம் சொல்றேன், அது தெரியுதா போல எழுதியிருக்காரு, பிராயண அர்த்தம் புரியுதா போலதான் எழுதியிருக்காரு. அவளுக்கு இருக்கிற கான்ட்ராக்ட்ல நடு நடுவுல ஏதோ ஒரு 1000 ஸ்லோகத்துக்கு ஒரு நடுவுல ஒரு குட்டு ஸ்லோகம் ஒண்ணு வரும், அதுக்குதான் அர்த்தம் சுலபமா வராது. என்ன எழுதுற காலத்திலேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு இருக்க, யாரு வியாசாச்சாரியாலும் கணபதியும். அவர் என்ன சொன்னார், கணபதி நான் வந்து எழுதுறேன், ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன் பாருங்க, நீங்க சொல்லிட்டே இருக்க சொல்லிட்டே இருக்கணும், நடுவில் நிற்கப்படாதுன்னு. சில பேர் இப்படிதான் டிக்டேஷன் பண்றேன், டெலிபோன் பேசிட்டே இருப்பான், மணிக்கணக்கா நம்மளோட பேசின பாதையில இருக்கும் அப்படியே நின்றுட்டு நம்ம டைம் பேசுறோம் அவா டைம் காவி சாப்பிடணும் அது பண்ணுவோம் எடுத்துட்ட காரியம் அவ்வளவு சீக்கிரமாக நடக்காது. அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்ற கணபதி. அவர் காரியத்தை எடுத்தா டக்கு நம்மளுக்கு நடுவில் இடையூறே வரப்படாது. அதனால நீங்க சொல்ல ஆரம்பிச்சோம்னா விடாம சொல்லிட்டே இருக்கணும். அப்பதான் நான் எழுதுவேன். என்ன பண்றது நீ எழுதுற காலத்துல அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் எதையும் எழுதக்கூடாது. சொல்லி நமக்கு இவ்வளவு மாட்டித்தவருக்கு இவர் புரியாமல் அதெல்லாம் எங்கே சார் வர போறது அப்படின்னு ஆரம்பிச்சார். என்ன எழுதினர் ஆரம்பத்துல ஒரு ஸ்லோகம் பண்ணியா, அந்த ஒரு ஸ்லோகத்தை அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன நாராயணம் நமக்கு நரஞ்சை நரோத்தமம் அப்படின்னு ஆரம்பித்து கதோ ஜெய புதீரையேது அப்படின்னு வந்து நாராயணன் இங்கே நமக்கு இங்கே நரம் நாராயணன் இங்கே நரம் இங்கே ஒன்னும் சம்பந்தமே இங்கேயே கதோ ஜெய புதீரையேது நம்ம பாரதம்னா சொல்லிட்டு இருக்க ஜெயம்னு சொல்லிட்டு இருக்காரு என்ன விவாதம் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு வேதனை பண்ணாராம். பண்ணிட்டே இருக்கோம்னா 2000 ஸ்லோகத்தை தயார் பண்ணி ரெடியா வச்சுட்டார். புரி ஓஹோ நாராயணம்னு உலகத்துக்கு காரணமான ஒரு தத்துவம் அர்த்தம், நரன்னா ஜீவன் அர்த்தம், ஓஹோ இதுவாச்சு, ததோ ஜெயமுதீர ஏதன அர்த்தம் பாரதத்தை சொல்லுன்னு அர்த்தம், ஓஹோ பகவத அனுஸ்மரண பூர்வகமாக பாரதத்தை சொல்லுன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் டைம் ஆச்சு. இதுபோல பண்ணினார். இப்படித்தான் முழுக்க பாரதம் நடந்து பாரதம் முழுக்க நீங்க பார்த்தல. ஏன்னா சிம்பிளா தான் இருக்கும். ஏதோ ஒரு 1000 to 1,00,000 ஸ்லோகத்துல 1000-1,000 ஸ்லோகங்களுக்கு நடுவுல ஒரு குட்டு ஸ்லோகம். இதே மாதிரி பகவத்கீதையில இருக்கான்னு அர்த்தம். விவகாரம் முழுக்க இப்ப ஞானமானது அஞ்ஞானத்தினால் மூடப்பட்டிருக்கு முன்னாலும் சொல்லியிருக்கேன். உல்பேன கர்ப்பம் அமிர்தம் அப்படின்னு உள்ள இருக்கிற ஞானமானது அஞ்ஞானத்தினால மூடப்பட்டிருக்கு. ஆகையால் நீங்க பரம்பொருளை பார்க்க முடியல. கரெக்ட். எப்பொழுது நீங்க பரம்பொருளை பார்ப்பீடோ அப்பொழுது இந்த ஞானம் போகும். இந்த பரம்பொருளே தெரியல எனக்கு. ஏன் தெரியல? அதான் அஞ்ஞானம் மூடி இருக்குன்னு முன்னால் சுமார் சொன்னார். அப்ப என்ன இருக்கும்? இந்த அஞ்ஞானம் போனாதானே ஞானம் எனக்கு வரும். நீ ஞானம் வந்தால் அஞ்ஞானம் போகுங்கிறது. என்னைக்கு எனக்கு ஞானம் வர போறது? இன்னைக்கு அஞ்ஞானம் போக போறது? என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டு இருக்கல? சரியா புரியுது. என்ன முதல்ல வார்த்தை? டவுட் கேட்கப்படாது. இது நீ நடுவில் கேட்டா எனக்கு ப்ராசஸ் போயிடுமே. எங்க என்ன சமாதானம்? அவரே சொல்லிட்டார். ஞானே இருக்கிறது ஞானம் ஏழாம் நாசிதம் ஆத்மனான். இந்த அஞ்ஞானத்தை நாசம் பண்ணக்கூடியதான ஞானமானது சுத பிரம்ம ஞானம் இல்ல, விருத்தி ஞானம். ஆகையால் விருத்தி ஞானம் வரவழைச்சுக்கிறதுக்கு அபிரத்தி சம்பராதனே பகவத் பக்தி வேணும். அதுக்காக தான் 6வது அத்தியாயத்துல யோகம், 2வது அத்தியாயத்துல சாங்கியம், மேல 9வது அத்தியாயத்துல ராஜயோகம், 10வது அத்தியாயத்துல பகவத் பக்தி யோகம், 11வது அத்தியாயத்தினுடைய விஸ்வரூப தர்சனம், 12வது அத்தியாயத்துல பக்தியினுடைய தத்துவம் தெளியலேரு ராமா பக்தி மார்க்கமனும், 12வது அத்தியாயத்துல போய் பாருங்க, 13வது அத்தியாயத்துல க்ஷேத்திர க்ஷேத்திர யோகம், இத்தனையும் சொன்ன பிறகுதான் 15வது அத்தியாயத்துல சொல்ல. ஓஹோ அதனால இது ஒண்ணு அஞ்ஞானம் போனா தான் ஞானம் வரும், ஞானம் வந்த பிறகுதான் அஞ்ஞானம் போகும் இல்ல. அஞ்ஞானத்தினால் மறைக்கப்பட்டதான ஆத்ம தத்துவத்தை அறிவதற்கு மற்றொரு வழி உண்டு. அது என்ன வழி? அஞ்ஞானத்தை கீழ்ச்சுண்டு ஞானத்திட்ட போறது இல்ல. அந்த ஞானத்தை வரவழைத்துக் கொள்வதற்கு நாம் ஆச்சாரிய உபாசனம் பண்ணி சிரவண மனநிலை தியாகங்கள் பண்ணி அந்த ஞானமான சுத்த பிரம்ம ஞானமானது எந்த விருத்தியில பிரதிபலிக்குமோ அந்த விருத்தியானது அஞ்ஞானத்தை நாசம் பண்ணும். அப்பொழுது சுப்பிரகாசமான ஞானம் தானா தோடும். இப்படி ஒரு வழி இருக்க அப்படின்னு என்ன ரசமான விஷயங்கள்லாம் பாரதத்துல இருக்கு. அந்த பாரதத்தையும் பாரதம் பஞ்சமானாம். அதுக்கப்புறம் வேதம் வியாக்கரணம், வேதானாம் வேதம், வேதத்துக்கு வேதம் வியாக்கரணம். வேதம்னாலே உச்சத்தீங்க, வேதத்துக்கு வேதம் வியாக்கரணம்னு சொல்லல. என்ன வியாக்கரணேனே பதாதி விபாகதா ருக்வேதாதயா ஞாயந்த. இந்த வியாக்கரணம் வாசித்தாமல்லவாதானே நமக்கு ருக்வேதம் என்ன எதிர்வேதம் என்ன எங்கே பதம் எங்கே பிரிக்கணும்னு நமக்கு தெரியணும். ஏன்னா அது பாடுக்கு தண்டாகாரமா போயிட்டே இருக்கு. எங்க நிறுத்தணும்னு நமக்கு தெரியாதே. அச்சரிஞா சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோகே நனகி வந்துஹா யாம் வரமே வியோ மன்னர் கோஸ்து தேவான் காமாந்தா பிரம்மணா விபத்தி தேதே யோகே சக பிரம்மணா விபத்தி தேதே சகா நீங்க சேர்த்துட்டார் தப்பு சார் அப்படிலாம் கேட்கப்படாது பிரம்மா நிறுத்திவிட்டு பிரம்மணா சகா நிறுத்திவிட்டு பிரம்மணா விபத்தி தேதே என்ன அப்பதான் வியாக்கரணம் சரியா வரும் வேதத்துல எங்க நிறுத்தணும் எங்க பிடிக்கணும்னு சொல்றதெல்லாம் யாரு அது சம்பிரதாய ரீதியாக வந்தால் அப்படியே வச்சுட்டு இருப்பான் ஆனா வியாக்கரணமானது தீர்மானம் பண்றது ஆகையால் வேதத்துக்கு அர்த்தம் என்னது இங்க நிறுத்தணும் இப்படி சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் வியாக்கரணத்துல நல்லா தெரியும் ஆகையால் வியாக்கரணம் வசிக்கணும் வியாக்கரணேனே கதாதி விபாகத ரிக்வேதாதயே வியாக்கரணத்தினாலத்தான் அறியப்படுகிறது ஆகையால் வியாக்கரணம் வேதங்களுக்கு வேதம் இந்த வியாக்கரணம் இருக்க சாதாரணமாக நம்ம வேதத்துக்கு சமானமான ஸ்டேட்டஸ் இருக்க முகம் வியாக்கரணம் புரோக்தம் வியாக்கரணமானது வேதத்துக்கு அங்கம் அது எப்படிப்பட்டதான் அங்கம் வாக்கு மாதிரி முகம் மாதிரி என்ன சுவாமி இந்த வியாக்கரணத்துக்கு இவ்வளவு விசேஷம் சொல்லுன்ற கேள் அப்படியா எத்த உயா குரு தேவாதம் எத்த மீமாம் சதேஸ்வரம் தாவுபோ புண்ணிய கர்மாணவ் பங்கி பாவன பாவனவ் வேத பாஷ்யத்துல வித்யாரண்ய சுவாமி எழுதுறார் இந்த ஸ்லோகம் யாரோ வியாக்கரணத்தை வாசிக்கிறாரோ இந்த மகாபாஷ்யத்தை கொஞ்சமாவது வாசிக்கிறாரோ எத்த மீமாம்சேஸ்வரம் அத்வர மீமாம்சையை வாசிக்கிறாரோ அந்த கர்மகாண்டங்கள்லாம் எப்படி பண்ணணும் இந்த யஜ்யம் எப்படி பண்ணணும் அந்த யஜ்யம் எப்படி பண்ணணும் என்று அதுக்காக விசாரம் பண்ணுகிறாரோ பாவுபோ புண்ணிய கர்மானோ அவ என்ன பண்ணிட்டு இருக்கார் புண்ணியம் பண்ணிட்டு இருக்கார் இப்பதான் கௌமதி ஆரம்பிச்சிருந்தான் எந்த ஜன்மாவுக்கு கௌமதி முடிஞ்சு பரிபாஷம் வந்து அதுக்கு மேல இருக்கக்கூடியதான மீதி கிரந்தங்கள்லாம் நாகோஜி பெற்ற எழுதினதான் லகுஜர் ஜெயந்தி சேகரம் பிரகஸ்தர் ஜெயந்தி சேகரம் இவைகள்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் பாஷ்யம் வாசிச்சு அது பாஷ்யம்னு பேரு மகாபாஷ்யம்னு பேரு மகாபாஷ்யங்களுக்கு பின்னால அதனுடைய வியாக்கியானங்கள் பிரதீபம் உத்தியோகங்கள்லாம் வாசிச்சு என்ன ஆறுது போங்க இதெல்லாம் முடியாது இதுக்குள்ள பாதி வியாக்கரண சூத்திரம் போயிடுச்சு என்ன முதல்ல என்ன இந்த சூத்திரம் வேண்டியது இல்லைன்ற இந்த சூத்திரத்தை புத்தகத்துல கீழ்த்தி எடுத்துருங்கோ ஏதன் சூத்திரம் ஜெக்தம் யோக்யம் இது இல்லாமலே வியாக்கியானம் பண்ணுவேன் நான் அப்படி எல்லாம் இது எந்த ஜென்மாவுக்கு நம்ம வரப்போறதுங்கிறா அப்படி இல்ல என்னைக்கு வியாக்கரணம் வாசிக்கிறேன்னு நீங்க தொட ஆரம்பிச்சுள்ள அன்னைக்கு நீங்க புண்ணிய கர்மாடவ் அதே போல மீமாம்சா அதாதோ தர்மதிக்யாதா அப்படின்னு ஆரம்பிச்சானே அன்னைக்கே அவன் புண்ணிய கர்மா பண்றவனா இருக்கான் அவன் பண்ணக்கூடியதான ஒவ்வொரு கணமும் புண்ணியம் தானா சேர்ந்துட்டு இருக்கு எப்படி புண்ணியம்னு கேட்டாலும் சாதாரணமாக நம்ம நினைக்கிற போல புண்ணியம் இல்ல அவ யாரு பங்கி பாவன பாவனம் பங்கினா வரிசைன்னு அர்த்தம் கல்யாணங்கள்லாம் என்னாச்சு என்ன சாப்பாடு ஆயிட்டு இருக்க மூணாம் பந்தி நடக்கிறதுன்னா இந்த மூணாம் பந்தி நடக்கிறதுன்னா ஒரு செட்டு ஒரு ஹால்ல ஒரு சில பேர் சாப்பிட்டாச்சு ஒரு 200 பேர் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எழுந்து போன பிறகு அந்த இடங்கள்லாம் கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி அலம்பி விட்டு அதற்கு பிறகு அது காஞ்ச பிறகு மறுபடியும் ரெண்டாவது பந்தியை போடுவோம் பழைய நாள்ல இப்ப எல்லாம் அந்த டேபிள் மேல போட்டு ஒரு பேப்பரை போட்டு அது மேல போட்டு அது அப்படியே எடுத்துட்டு மறுபடியும் அது மேலேயே போட்டு எப்படி என்னமோ தர்மசாதம் ஒண்ணு அதை வாசிக்காம இருக்கணும் இல்ல இந்த போகாம இருக்கணும் அதையும் வாசி இதையும் போய் ரெண்டும் பார்த்தேன்னா உங்க மனசுல கவலை வேற என்ன பண்றதுன்னு லோகம் அப்படி இருக்கு இவாளுக்கு இது வசதின்னு பண்ற அவ வசதிக்காக பார்க்கல பழைய நாள்ல எது நியாயமோ அது சொன்ன நம்ம ரெண்டு பேரும் இருக்கக்கூடியதான நடுநிலையில இருக்க காலத்தினால தான் கட்டாயம் இருக்கணும் இது தெரியாம போயிடுச்சுன்னா சம்சாரமே சாப்பிடப்படாதோ இல்ல கல்யாணத்துக்கு போறதே எதுக்கு சார் நாலு பேரோட சேர்ந்து சாப்பிடுறதுக்கு இதுவா கல்யாணத்துக்கு நீங்க போறது எதுக்குன்னா அந்த தம்பதிகளை ஆசீர்வாதம் பண்றதுக்கா சுமங்கலே ரியம்பதோரிமாம்சமே தபத்யதா வாழ்க்கையில கட்டப்பட்டு வாழ்க்கையில பகவான ஆராதனம் பண்ணக்கூடியதான வயசானவாள் வந்து அந்த பொண்ணை பார்க்கணும் அந்த பொண்ணை பார்த்து அவளுக்கு க்ஷேமமாயிரு மனசால நினைக்கணும் சுமங்கலி இயம் வதூ இயம் வதூகோ இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிறதா வந்துட்டு இருக்க தமே தபஸ்யதா சூழ்ந்து அவளை பாருதா பார்த்தாச்சு இப்ப என்ன பண்ண சௌபாக்கியமஸ்தி தத்வா, இவளுக்கு சௌபாக்கியத்தை கொடுத்து நீ சௌக்கியமாயிருன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு எப்ப சொல்லிய பகவான் சொல்லு பெருந்தவானா இரு அப்படின்னு இல்ல, உள்ளூர மனசுல பகவான தியானம் பண்ணி கொண்டு அந்த சௌபாக்கியமஸ்தி தத்வா என்ன பண்ணுனர், விபரேதனா அவாவா வீட்டுக்கு அவாவா போங்கோ வேதம் சொல்லு, யாதார்த்தம் எப்படி தங்கள் வந்தேடோ அதே மாதிரி போங்க, சாப்பாடு என்னன்னு வேதத்துல சொல்லல, அந்த சாப்பிட்டு பாட்டம் படிக்க எங்கேயாவது இருக்கும், நீங்க என்ன பண்றது அது என்னமோ வழக்கத்துல வந்துட்டு இருக்கு, சாப்பாடு போடப்படாதுன்னு நான் சொல்லல, அர்த்தம் புரிஞ்சுக்கணும், விவகாரம் என்ன சொல்லி இருக்குன்னு நாம எதுக்காக கல்யாணத்துக்கு போறோம், இப்ப கல்யாணத்துக்கு போறோமோ ஒரு கவலை கையில வச்சுட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு பாக்கெட்ட அதுக்குள்ள என்ன பொருள் இருக்கு அவிட்டு பாக்கெட்டுங்கிறதா முக்கியம், அழகான பேக் பேப்பர்ல பேக் பண்ணி பத்திரமா தெரியுதா போல எடுத்துட்டு போய் அவளுக்கு கொடுக்கற காலத்திலே சமையல் கட்ட எங்க இருக்குன்னு பாத்துட்டு அவளை கொடுக்கற காலத்திலேயாவது கரெக்டா அந்த என்ன ரெண்டாவது பந்தியில நன்னா இருக்காது, அதுல போய் நம்ம உட்காந்து வரிசையா சாப்பிட்டுருப்பா, இது பந்தியாக சாப்பிடுறதுன்னு ஒரு வழக்கம், ஆனா சில பேர் இதுல சாப்பிட மாட்டேன், சில பேர் விரும்பி சாப்பிடுவேன், அதை விரும்பி சாப்பிடுற வாழ்லயே ஒரு அபிப்பிராயம், சாப்பிட்டா நல்லது உண்டா இல்லையா, சாப்பிட்டா நன்மையும் உண்டு, அது என்ன நன்மை, அந்த லைன்ல யாராவது உட்கார்ந்துட்டு இருந்தா அவ புண்ணிய புருஷாளா இருந்தா சேர்ந்து சாப்பிட்டா இவாட்டிய புண்ணியம் அவளுக்கு, ஆசனாத் சயனாத் தியானாத் சங்கிராமாத் சக போஜனாத் சங்கிராமம் சிகி பாபானி தைலபின் துரிவம் பதா, ஒரு வாழை ஜலத்துல ஒரு டிராப் ஆயில விட்டலையானால் எப்படி அந்த தைலமானது எப்படி எல்லா பக்கத்திலையும் பரவுறதோ அதே சமயம் நம்ம சாப்பிட்டோமையானால் யாரோட சாப்பிடுறோமோ நம்ம மனசுல இருக்கிற புண்ணிய பாபங்களை அப்படியே வளர்க்கும், அதுல ரொம்ப சிஸ்டாலா இருக்கிறவ என்ன பண்ணுவா தனியா உட்காந்து சாப்பிடுறது தனியா இல்ல போட்டிருக்கோம்பா பந்தியில பண்ணுவோம், அதனாலதான் பழைய நாள்ல பந்தி பாவனை பண்றதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவா முதலேயே சாப்பிடுறது வழக்கம் இல்ல, சிப்பு தனியா முதல்ல ஒன்னு வாயில போட்டுக்கிறது இந்த பக்கம் ஏதாவது அந்த வரல வச்சு நாங்க தடவுறது அப்படின்னு பண்ணுவோம், இலை முழுக்க எல்லாமும் போடுற பரியந்த காத்துட்டு இருந்து அதற்கு பிறகு அவ சொன்ன பிறகு பரிசோதனை பண்ணிவிட்டு அதற்கு மறுபடியும் கையில நீட்டே இருப்ப அவ வந்து இதெல்லாம் போடுவ, போட்ட பிறகுதான் நம்ம மறுபடியும் பரிசோதனை பண்ணி நம்ம சாப்பிடுவோம், அவர் ஹரின்னு சொல்வேன் அவரை சாப்பிடுற இத்தனை பேருக்கும் சாப்பாடு போடுற சாப்பாடுனால அந்த பகவான் சந்தோஷப்படட்டும், உங்களுக்கு வயசுல இருக்கிற பசி போறது அது ஒண்ணு, ஆனா முக்கியமான பிரயோஜனம் என்ன, அவர் சந்தோஷப்படட்டும், அவர் சந்தோஷப்பட்டா லோகம் சந்தோஷப்படும், ஏன்னா அவர் விஸ்வரூபர் இல்லையா, நீங்க சந்தோஷம் நீங்க சாப்பிட்டலையானால் பகவான் சந்தோஷப்படும், பகவான் சந்தோஷப்பட்டா உலகத்துல இருக்கிற எல்லோருக்கும் சந்தோஷமா காமனா இருக்கும், உங்களுக்கு மட்டும் உங்காந்து கண்டத்துல மட்டும் தண்ணி இருந்ததுன்னு உங்களுக்கு தான் வரும், ஆனா மழை பெஞ்சதுனால் லோகத்துல எல்லோருக்கும் வரும், அதே விதமாக எல்லோரும் சந்தோஷப்படட்டும் சொல்றதுக்காக ஈன்னு சொல்லி அதனால நம்ம சாப்பிட்டுருக்கோம், எல்லோரையும் புண்ணியனாக ஆக்கக்கூடியதான ஒரு யோக்கியதை அவருக்கு இருக்கு, அவருக்கு என்ன பேரு புண்ணிய புருஷன் பேரு பங்கி பாவனர்னு பேரு, இந்த பங்கி பாவனால அவப்ப புண்ணியம் பண்ணி அப்பப்ப காயத்திர ஜெபம் பண்ணி அதெல்லாம் நாலு பேர் சாப்பிட்டு இவாளை கொடுத்துட்டேன்னா இங்க பேலன்ஸ் குறைஞ்சு போயிட்டு, அப்ப இவாளுக்கு பேலன்ஸ் குறையறது இவாளுக்கு மறுபடியும் பேலன்ஸ் எப்படி ரொப்பறது அப்படியா, பங்கி பாவன பாவனா யார் வியாக்கரணம் வசிக்கிறாளோ யார் மீமாம்சம் வசிக்கிறாளோ அவளுக்கு இப்படிப்பட்ட பங்கி பாவனாளா இருக்காள் பாத்தீங்களா, அவளுக்கும் பரிபூர்ணமான ஒரு நிலையை கொடுக்கக்கூடியவாளா இவ ஆகையால் வேதம் வசிக்கிறதுக்கு முன்னாலே மீமாம்சையும் வியாக்கரணமும் மிகவும் சிறந்தது ரொம்ப முக்கியம்னு வச்சுட்டுதான் தாயணாச்சாரியர் ருக்வேதம் முழுக்க சாப்பிட்டு பாட்டம் வியாக்கரண பிரதானமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கோம், வியாக்கரணம் தெரியலன்னா ஒரு ருக்வேதத்துல பாஷ்யம் பார்க்கவே முடியாது, அதே போல எதிர்வேதத்துல மீமாம்சை புரியலன்னா உண்மையா பார்க்க முடியும், ஒவ்வொரு கர்மாவும் எப்படி பண்ணணும் அபிஷேகம் எப்படி வைக்கணும் தர்ப்பத்தை எப்படி பிடிக்கணும் எது என்ன பண்ணணும் ஒவ்வொன்றும் இந்த மந்திரம் எப்ப சொல்லணும் இவையெல்லாம் தனித்தனியா கிரமத்தோட எழுதி கொடுத்திருக்காரு எதிர்வேதத்துல, ருக்வேதத்துல கிரமம் எழுதல அவர் ருக்வேதத்துல முழுக்க வியாக்கரணம் தான், வியாக்கரண ரீதியாக ருக்வேத பாஷ்யம் மீமாம்சா ரீதியாக எதிர்வேத பாஷ்யம் பண்ணினார் என்ன சுவாமினர் இதுதான் விசேஷம், ஆகையால் வேதானாம் வேதம் வியாக்கரணம், வியாக்கரணமானது வேதங்களுக்கும் வேதம், ருக்வேதாதயா காய்ஞாயந்தே பித்ரியம் சிராத்த கல்பம் சிராத்தாதிகள் சார்த்தம், அதுக்கு பிறகு மரணானந்தரம் ஔஷதேகமான கிரியைகள் இதெல்லாம் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் நமக்கு இப்ப இருக்கிற வாழ்க்கை ஒண்ணுமே தெரியல, அப்பப்ப டெலிபோன் வருது இன்னும் போயிட்டார் உண்டா தீட்டு இல்லையா தெரியாது, நாலஞ்சு நாள் ஆயிடுது, இது வரைக்கும் லெட்டர் வந்தது அதை படிக்கலைங்கிறாரு. என்ன பண்றது காயத்துக்கு? சரி, ஒரு விருத்தி வந்தது, அதுக்குள்ள வேற ஒரு க்ஷயம் வந்திருக்கு, இது அதோட கேன்சல் ஆயிடுதா? யாரோ பிறந்தால், யாரோ மரணிச்சா, ஒரு பிறவி ஒரு மரணம், சரியா போயிட்டு இல்லையோ, நான் ஃப்ரீயோ இல்லையோ, என்ன பண்றது? வேலை விருத்திக்குள்ள நடுவில் க்ஷயம் வந்தது, க்ஷயத்துக்குள்ள விருத்தி வந்தது, என்ன ஒண்ணுமே புரியலையே, இதை நடத்துறது அதை நடத்தா, கேள்வி கேட்டா முக்கியமா இதான் வேணும். இந்த ஆத்ம தத்துவம் அங்க இருக்கட்டும், முதல்ல டே டு டே லைஃப்ல எப்படி பழக்கணும்ங்கிறது இதை தெரிஞ்சுக்கணும். இது நம்ம பார்த்துக்கணும். தினந்தோறும் இன்னைக்கு திதி என்ன, இன்னைக்கு நட்சத்திரம் என்ன, பஞ்சாங்கமே பார்க்க தெரியலன்னா உபனிஷத்து வாசி என்ன பெரிய கஷ்டப்படாதுன்னு சொல்லல, அதையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் சொல்லு. இத்தனையும் வாசிட்டுனா சாதாரணமாக விஷ்ணுதாசனத்துல ஒரு நாமா என்ன, அந்த நாமாவுக்கு என்ன அர்த்தம் அதை சொல்ல தெரியலன்னா நம்ம என்ன வியாக்கரணம் எல்லாம் வாசிச்சிருக்கேன், தாது பாட்டம் வாசிச்சிருக்கேன். நமக்கு சாதாரணமா டே டு டே லைஃப்ல என்ன இருக்கோ அதையும் தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுட்டு அதுக்கு மேல மேல தத்துவத்தையும் புரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்காக என்ன பண்ண, சிராத கல்பம் யார் பண்ணணும், எப்படி பண்ணணும், ஒன்றாக பண்ணணுமா, தனித்தனியாக பண்ணணுமா, முதல்ல பண்ணணுமா, பின்னால பண்ணணுமா, எத்தனையோ விவகாரம். அமாவாசை இன்னைக்கு சிராதம் வந்தா அமாவாசை தப்பணம் உண்டா இல்லையா, இங்கே டவுட் வந்து இன்னைக்கு சிராதம்னு வந்தா கரெக்டா, அன்னைக்குன்னு உபராகம் வேற வந்திருக்கு, அன்னைக்குன்னு கிரகணம் வேற வந்திருக்கு சார், சூரிய கிரகணம் வேற, மத்தியான நேரம் முதல்ல அமாவாசையா இருக்கிறதுனால ஒரு தப்பணம் பண்ணணும், சூரிய கிரகணமா இருக்கிறதுனால விசேஷ தப்பணம் பண்ணணும், சிராதமா இருக்கிறதுனால இது வேற பண்ணணும், இது பண்ணலாமா அது பண்ணலாமா, விவகாரம் முழுக்க இத்தனை இல்லாமல் ரொம்ப நமக்கு சுகர் வேற, காலமே எட்டு மணிக்கு வயசுல ஏதாவது போடணும், இது பண்ண போறல அது பண்ண போறல, விவகாரம் முழுக்க எங்க ஆத்துக்கு ஆத்தியா வாத்தியா வரமாட்டார், அவர் 11:30 மணிக்கு தான் வருவார், அவர் வந்தாலும் அவர் பண்ணி வைக்க தான் வருவார், மீதி ரெண்டு பிராமணர் பின்னாலதான் வருவார், நான் என்ன பண்றது விவகாரம், ஒருவேளை வாத்தியாரே கணக்கலைன்னு என்ன பண்றது, இதெல்லாம் போன்ல பேசுங்கள என்ன பண்றதுன்னு விவகாரம் ஒன்னும் என்னதுன்னு சொல்ல முடியாது. ஆனா இது வாழ்க்கைக்கு சொசைட்டிக்கு இது தேவையா இருக்கு, தத்துவமான உயர்ந்ததான தத்துவம் அங்க இருக்கட்டமானால் லோகத்துல தர்மசாஸ்திரம் ரொம்ப முக்கியம். இப்படி சந்தேகங்கள் வந்தா யாரும் அனுஷ்டானம் பண்ணணும் எனக்கூடியதான நல்ல மனப்பான்மையோட இருக்காள் அவளுக்கு கிளியராக எடுத்து சொல்ல வேண்டியதான ஒரு நிர்பந்தம் வந்து சேர்ந்திருக்கு. அது பாரத தேசத்துல நம்ம மதத்துக்கு ரொம்ப முக்கியம், இங்கதான் இங்க காம்ப்ளெக்ஸிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எங்க சொன்னார், இந்த சார்த்த கல்பத்துல சொல்லியிருக்கேன், அதையும் நான் வாசிச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் ரெடி இருந்தார். பித்ரியம் சார்த்த கல்பம், ராசி கணிதம், கணிதங்கள், பஞ்சாங்கம் எப்படி போடுறது, கணக்கு எப்படி போடுறது, அல்ஜீப்ரா என்ன, இன்டகிரேஷன் என்ன, டிஃபரன்சியேஷன் என்ன, இவெல்லாம் அவருக்கு தெரியுமா, என்னென்ன கணிதம் எல்லாம் அந்த மேத்தமெட்டிக்ஸ் என்னென்ன இருக்கோ செட் தியரியில இருந்து ஆரம்பிச்சு நம்பர் தியரி பியூர் மேத்தமெட்டிக்ஸ் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் தெரியும் அவர்கிட்ட. ஏன்னா ராசி, அதாவது தனித்தனி ராசியாக இந்த ராசிங்கிறது தான் செட் தியரி, இது ஒரு ராசி அது ஒரு ராசி, குரூப் தியரி இல்லாம நீங்க குரு பழைய வேதத்துல இருக்குன்னு நம்ம அதை புரிஞ்சுக்க தெரியல. இதெல்லாம் கணநாம் துவா கணபதிக்கு மகவாமே கணம் கணமாக இருக்கு, இது வேற குரூப், அது வேற குரூப், அது வேற குரூப், குரூப் வேற, இண்டிவிஜுவல் வேற, இண்டிவிஜுவலா இருந்தா வியக்தின் பேரு, குரூப்பா இருந்தா சமஷ்டின், ஒரு குரூப்பா இருந்தா அந்த குரூப்புக்கு சாதாரணமாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாம், அப்பதான் அது குரூப் ஆகும். அது என்ன கணம், இது விஸ்வே தேவகணம், இது இன்ன தேவகணம், என்ன தருது, அது தனியா ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு இருக்கேன். எல்லா விவகாரங்கள்லாம் உண்டு, நாம என்ன வைத வேத வார்த்தையோட ஒண்ணும் தெரியாது, கன்க்ளூஷன் அவன் ஒண்ணுமே தெரியாம வேற எங்க லாயக்கு இல்லாமதான் வேதத்துக்கு வந்திருக்கான், அதுக்கு என்ன சார் தெரிய போறது நம்ம. ஆனா இந்த வேதாபியாசம் பண்ணினவாளுக்கு என்ன சென்று அவளுக்கே ஜாடிய வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டிப்ரெஸ் ஆயிட்டா, உலகத்துல யாருமே நம்மளை கவனிக்கல பாத்தேடா அப்படிங்கிற அபிப்பிராயத்துல ஆயிட்டாட, தவிர வேதத்துக்கு அர்த்தம் என்னன்னு ஒரு மனுஷன் பார்த்தான்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் இல்ல, நமக்கு தெரிஞ்சுதான் இந்த விஜய் ஒசத்தியான விஜய் கிடையாது அப்படின்னு வேற ஒண்ணும் வேண்டியது இல்ல அப்படின்னு ஒரு தீர்மானமான ஒரு அபிப்பிராயம் வரும். அந்த எண்ணத்தோட நம்ம முன்னோர்கள் சந்தோஷமா இருந்தா அவள்லாம் அந்த பக்கம் போலாமா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு போலாமா, அந்த வாசகம் ஒசத்தியா இருக்குமே, ரெக்கக்னேஷன் இருக்குமே, ரெக்கக்னேஷனுக்காக கவலைப்படல, பரமாத்மாவுடைய பாதாரவந்தத்தை பார்க்க வேண்டியதான ஒரு படிப்பானது இங்கத்தான் இருக்கு, இதனால்தான் மனுஷன் திருடாத்மனா ஆகலாம் அப்படின்னு விஷயத்தை அறிந்தால் அவன் இருக்கிற இடத்துல கிராமத்தை விட்டு போகல, இப்ப நம்ம தேசத்தை விட்டு இதுமேல எங்கேயாவது சுக்கரமண்டலத்துக்காக ஏதாவது போலாமாங்கிற அபிப்பிராயம், இருக்கிற இடத்துல சந்தோஷமாக ஆனந்தத்தை அனுபவித்த முன்னோர்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்க, அதையும் தெரிஞ்சுக்கலாம். ராசி, கணிதம், தெய்வம், உத்தாச ஞானம், இது அவசியம் நமக்கு வேணும். எனக்கு மாடானா படிக்கிறவனுக்கு ரொம்ப வேற வேற எண்ணங்கள் இருக்கு, அந்த எண்ணங்கள் போக்கணும். உலகமானது அழிஞ்சு போயிடும் அவன் சொல்லுவான். ஆனா இதை சொல்லக்கூடியதான சாஸ்திரம் ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு அது அழிஞ்சு போறதுன்னா நம்ம ஒருத்தர் வந்து நிறுத்த போறதில்ல. அழியலன்னு சொன்னா ஏன் அழியலன்னு அவரை போய் கேட்க போறது அந்த தைரியம் நமக்கு. நான் சொன்ன உங்க இஷ்டம் அப்படிங்கிற விவகாரம் என்னங்க, ஒவ்வொரு விஷயமும் இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா இப்படி சொல்றதுக்கு அப்படின்னு வேதனை பண்ணல இருக்கு. வீட்டுல இருந்து கிளம்புறது நடந்தால் எது நடக்கும் எப்படி நடக்கும் அதுக்கு சூச்சகம் என்ன இப்படி எல்லாம் எழுதியிருக்கு. இதுக்கு உற்பத்தம் உற்பத்திகள் நடக்கிறது முன்னால சில பிராணிகளுக்கு அந்தந்த சமயத்துல அங்கங்க இருக்கக்கூடியதான பட்சிகள் எல்லாம் கிளம்பி போடுறது பக்கத்து ஊர். அது எப்படி சார் தெரியும், அதுக்கு முன்னாலேயே அவளுக்கு தெரியும். அதே மாதிரி விவகாரங்கள் முழுக்க எப்ப உற்பத்தம் வரும் எப்ப நல்லது வரும் எப்ப என்னென்ன ஏற்படும் இவை எல்லாம் சொல்லக்கூடியதான சாஸ்திரம் அதுவும் எனக்கு தெரியும். இந்த நல்லத மயத்தினுடைய கதை இருக்க அதுல குதிரை பாட்டையானது எனக்கு தெரியும். ஒரு குதிரை இன்னொரு குதிரையோட ஏதோ பேசிட்டு இருக்கான், அந்த பாட்டு தெரியும். எறும்போட எறும்பு பேசுற பாட்டு தெரியும். இதெல்லாம் வாசிட்டு என்னதா பிரயோஜனம், பிரயோஜனம் எல்லாம் சொல்லாதீங்க. இதை தெரிஞ்சுட்டார், இந்த பாட்டையை எனக்கு சொல்லிக் கொடு நான் உனக்கு வேற சொல்லிக் கொடுக்கறேன்னு சொன்னார். கடை எல்லா மனுஷியாலும் சேர்ந்து அவசியம் அனுஷ்டானம் பண்ண வேண்டியதான ஒரு சாஸ்திரம் இதனால் நீதி சாஸ்திரம். எப்படி நாம் வாழணும், பெரியவர்கள்ட்ட எப்படி வாழணும், படித்த வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்ம மரியாதை இன்னொருகளுக்கு எப்படி செலுத்தணும், இப்படிங்கிற ஒரு சாஸ்திரமானது இருக்கு. அதுக்கு நீதி சாஸ்திரம், ஏகாயனம், தேவ வித்யாம், நிருக்தம், எட்டிமாலஜி. ஒவ்வொரு பதத்துல இருந்து இந்த அர்த்தம் என்னமா வருது, சத்துன்னு என்ன அர்த்தம், அசத்துன்னு என்ன அர்த்தம், இப்படி ஒவ்வொரு பதத்துக்கும் என்ன அர்த்தம், மூலத்திலிருந்து அந்த அர்த்தத்தை நாம் கண்டுபிடிக்கக்கூடியதான ஒரு வழி என்ன இப்படின்னு சொல்ல, பிரகத் பிரம்மம்னு சொல்றேன், பிரம்மம்னா பெரிசுன்னு அர்த்தம், எதை விட பெருசு அங்க சொல்லல. ஆகையால் உலகத்தில் இருக்க பெரிய பதார்த்தங்களை விட மிக சிறந்தது, ஆகையால் எல்லாவற்றையும் சிறந்தது. அக்ஷரமதீதோஹம் அக்ஷராதபிதோத்தம அதோஸ்மி லோகே வேதேஜ பிரதித புருஷோத்தம அப்படின்னு எல்லாத்த விட மிக சிறந்தவன். காரணம் என்னன்னா அசங்குச்சிதமா பிரம்மம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்படின்னு நமக்கு இந்தந்த பதங்களுக்கு இன்னென்ன அர்த்தம் என்று சொல்லக்கூடியதான நிருத்தம் எனக்கூடியதான கிரந்தம் இதை யாஸ்கர் எழுதினர். அந்த நிருத்தத்திற்கு தேவ வித்யான்பு பிரம்மணா ருக்யஜு சாமாக்கிய வித்யாம் பிரம்ம வித்யாம் பிரம்ம வித்யான்னு ஒண்ணு. அது என்னன்னார் சிக்ஷா கல்ப சந்தஸ்திதயா வேதத்தை எப்படி சொல்லணும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் கல்பம் இவை எல்லாம் புண்ணியவாதனத்துல என்னென்ன மந்திரங்களை சொல்லணும், கணபதி பூஜையில என்னென்ன மந்திரங்களை சொல்லணும், அதே போல ஒவ்வொரு இதுலயும் விவாகத்துல என்ன மந்திரத்தை சொல்லணும், உபநயனத்தை எந்த மந்திரம் நீங்க உங்களுக்கு தெரியும்னு வேத ஏதோ சொல்லிட்டே இருக்கிறது இல்லை. இன்னந்த சந்தர்ப்பத்துல இந்த ஒரு சாதாரணமா புண்ணியவாதனம் வந்திருக்கு, அது வந்து என்ன ஒரு வாழையில கொண்டாங்கிறார், வாழையில போடுறதுக்காக ஒரு மந்திரம், அதுல அரிசி போடுறதுக்கு ஒரு மந்திரம், அதுல எள்ள விடுறதுக்கு ஒரு மந்திரம், கும்பத்தை கொடுக்கறதுக்கு மந்திரம், அந்த கும்பத்துக்கு நூல் கட்டுறதுக்காக ஒரு மந்திரம், அதுல ஜலத்தை விடுறதுக்காக ஒரு மந்திரம், அது தங்கத்தை போடுறதுக்காக ஒரு மந்திரம், அதுக்கு மேல மாதுல வைக்கிறதுக்கு ஒரு மந்திரம், அது மேல தேங்காயை வைக்கிறதுக்கு ஒரு மந்திரம் அப்படின்னு அவர் பாட்டுக்கு என்னமோ சொல்லிட்டே இருக்காரு, என்னமோ பண்ணிட்டு இருக்காரு, நம்ம கவனிக்கல. வாத்தியார் நீங்க பாத்தீங்கன்னா வெறுமனை வைக்க மாட்டார், அவர் பாடு என்ன கொண 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 சொல்லிட்டு இருக்காரு, என்ன ஆச்சு வேதாத்தியன வாசி இப்படி ஆடி இருக்காரு அவருக்கு. அது இல்ல, ஒவ்வொரு கர்மாவுக்கும் ஒரு மந்திரம், பிறகு தர்பத்தை கையில வச்சுட்டு அவர் பண்ணிட்டே இருக்கார். வாத்தியார் தர்பத்தை கையில வச்சுட்டு குடத்தோட அவரை பக்கத்துல இருக்கிற எஜமானத்தோட எஜமான நாத்துக்காரர் எஜமானத்தோட பாக்குறதுக்கு சீன் அழகா இருக்கு, போட்டோ காரம் பார்த்தா ஒரு போட்டோ எடுத்தான். இப்படி கிடைக்கிறது சான்ஸ் கிடைக்காது, இவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்கமே தவிர என்ன நடக்கிறதுன்னு பாக்குறது. ஒவ்வொரு பங்கும் இருந்தா விவாகத்துல மட்டும் இல்ல, நம்மாத்துல நடக்கக்கூடியதான சாதாரணமான ஆயுஷ்ய ஹோமத்திலிருந்து ஆரம்பிச்சு அந்த மந்திரங்கள் சொல்லிட்டு இருக்காடா, அதுக்கு என்ன அர்த்தம் ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வித்யக்கு கல்பம்னு பேர், சிக்ஷா கல்பம் சந்தத்து சந்தத்துன ப்ரோசடி செய்யுள், இதுக்கு இத்தனை பாதங்கள் இருக்கணும் இத்தனை அக்ஷரங்கள் இருக்கணும் ஒவ்வொரு மந்திரத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. சிதயா சிதி அக்னி சிதி இந்த கருட சயனம் இப்படி இந்த கர்மாக்களை சொல்லக்கூடியதான மந்திரங்கள். அதற்கு பிறகு பூத வித்யாம் பூத தந்திரம் பூதம் பிரேதம் விகாரம் இவள்ல வந்து அதுக்கெல்லாம் எப்படி எடுக்கிறது என்ன இதெல்லாம் சொல்லியிருக்கார். க்ஷத்ர வித்யாம் தனுர்வேதம் ஒரு க்ஷத்ரியனுக்கு வேண்டியதான வித்தைகள் அம்பு அஸ்திரம் தஸ்திரம் ரெண்டு, தன் கையை விட்டு போகாமல் அதை கொல்லக்கூடியதா இருந்தால் அதுக்கு சஸ்திரம்னு பேர். எப்படி கத்தி சூலம் இவையெல்லாம் சூலத்தினால குத்துவரான சூலத்தை குத்து விட்டு சூலத்தை இங்க கையை விட்டு விட்டுறப்படாது, கத்தி கையிலேயே பிடிச்சிட்டு இருக்கணும், இன்னொரு வெட்டணும் கதை இவை எல்லாம் எப்படின்னா தன் கையிலேயே எப்பொழுதும் இருக்கும் ஆனா சத்ருவை சமாரம் பண்ணும். ஆனா இன்னொன்னு அஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு, அது என்னன்னா வில்லுல ஏத்தி விடுவார், ஏத்தி விட்டதுமே அந்த அஸ்திரம் இவன் விட்டு போயிடும், அதுவே சத்ருவை கொண்டுபிட்டா மறுபடியும் அது திரும்பி வரலாம் சிலது அங்கேயே போயிடலாம். இதுக்கு அஸ்திரம்னு பேர். அந்த அஸ்திரத்துல மந்திரத்தை வேற அனுசந்தானம் பண்ணி இது பிரம்மாஸ்திரம் வாயவியாஸ்திரம் அக்னி ஆஸ்திரம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க நிறைய அஸ்திரங்கள்லாம் இருக்கு வேதத்துல, அதுக்கெல்லாம் இங்க இருக்க தனுர் வேதம்னு பேர். அது யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும், ராஜாக்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணுமா, வேற யாருக்கும் சொல்லிக் கொடுக்கப்படாது அப்படின்னு ஒரு தீவிரமான ஒரு அபிப்பிராயம் இருந்தது. பரசுராமர் வேற இவனாருக்கு தான் சொல்லிக் கொடுப்பேன்னு ஆரம்பிச்சது, முதல்ல பீஷ்மாச்சாரியருக்கு சொல்லிக் கொடுத்தார், பிறகு துரோணாச்சாரியருக்கு சொல்லிக் கொடுத்தார், அது பிறகு திருபதனுக்கு சொல்லிக் கொடுத்தார், இவை கர்ணனும் அவர்கிட்ட வச்சார் பொய் சொல்லி வச்சுட்டாராம், அதுக்காக என்ன சொன்னார் ஏதோ சாபத்தை கொடுத்தார். கதை காரணத்துல கதை உள்ள பூந்துட்டுலாம் அப்புறம் வெளியில வர முடியாதுன்னு என்னன்னா இத்தனை பேர் அவர்கிட்ட வச்சார், கடைசியில அஸ்திரத்தை கீழ்த்தார் மேல சொல்ல மாட்டேங்க எங்க இருக்காரு. இன்னைக்கும் பரசுராம கஷேத்திரம் கேரள தேசத்துல இருந்தா நாராயணியத்தை படிச்சுட்டு இருக்காரு, ஏன்னா வேற கிரந்தம் படிக்கல என்ன அவருக்கு பிடிச்சிருந்தா அவர் படிச்சுட்டு இருக்காரு என்னென்ன அப்படின்னு பகவன் நாம சொல்லிட்டு கேரள கஷேத்திரத்துல இன்னைக்கும் திருப பரசுராமஸ்த பஞ்சை தேஜர ஜீவினா தப்தை தேஜர ஜீவினா அப்படின்னு சிறந்தீவியல் லிஸ்ட்ல பரசுராமர் ஒருத்தர் இருக்கார். என்ன சாமி ராமாவதாரத்துக்கு உப்ப வந்தார் இன்னும் இருக்காரு, பர்மனன்ட் பேர் வழி சும்மா இருக்கும்ட்டார். அவர் இங்க சனிக்கிழமைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கிற காலத்துல ஒரு ஏழு டாட்டு கீழே என்னமோ வச்சுருப்பேன், அதுக்கு என்ன இருந்தது ஏழு டாட்டை வச்சு அவர் தான் அழிச்சுடுவான், ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டே இருந்தா இப்ப ஸ்லோகம் போயிடுது டாட்டு மட்டும் நிக்கிறேன். இப்படி சத்தைத்தே சிறஜீவினா இந்த சிறுஜீவிகளுக்கா எண்ணெய் விட்டு விட அப்புறம் தான் எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருந்தது. இருக்குமே ஏன் சொல்ல வந்தேன்னா இப்படி இந்த தனுர்வேதம் நட்சத்திர வித்யாம் ஜோசியம் 27 நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு விசேஷம். இப்படி நட்சத்திரங்களுடைய விஜயெல்லாம் அவர் விசேஷமாக சொல்லிவிடுவார். எந்த நட்சத்திரத்துல பிறந்தா எப்படி, எந்த பாதத்துல பிறந்தா எப்படி, இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரோட சேருமா, எந்த நட்சத்திரமானது ஆக்சுவலா எங்க மன்றத்துக்காக வசதி, ஒவ்வொரு கர்மாவுக்கு எந்த நட்சத்திரம்.